அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்தளிப்பவர் சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். அவிசவளை இராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிவிபத்து தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்த கருத்து. ஜூன் 9ஆம் தேதி துவங்க உள்ள தென்மேற்கு பருவமழை குறித்து சென்னை வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் அளித்த பேட்டி.
இந்த ஆண்டுக்கான லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் என்று சொல்லக்கூடிய நீண்டகால வானிலை இந்திய வானிலை துறையின்படி 106% முழுமையாக இந்திய அளவிற்கு தரப்பட்டுள்ளது
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரியா மைக்கேல் மற்றும் விஷ்ணு பிரியா.
கலவர தடுப்பு காவலர்களை சுமந்து சென்ற பேருந்து மீது நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 36 பேர் காயமடைந்துள்ளதாகவும் துருக்கி நகரமான இஸ்தான்புல்லின் ஆளுநர் வாசிப் சாஹின் கூறியுள்ளார். கொல்லப்பட்டவர்களில் 7 அதிகாரிகள் உள்ளடங்குவதாகவும் காவலர்களின் வாகனம் வெடிகுண்டு நிரம்பிய காரை தாண்டிய போது தொலைவிலிருந்து இயக்கும் கருவி மூலம் வெடிக்கப்பட்டதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த துருக்கி அதிபர் ரசப் தாயிப் எர்துவான், இது மன்னிக்க முடியாதது என்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான தங்களது சண்டை இறுதி வரை தொடரும் எனவும் கூறியுள்ளார். இந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடைய 4 நபர்களை கைது செய்துள்ளனர்.
சீனாவின் வடமேற்கு பிராந்தியமான ஷின்ஜியாங்கை சேர்ந்த சில குடியிருப்பு வாசிகள் பயண ஆவணங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது டிஎன்ஏ மாதிரிகள் மற்றும் பிற உயிரியல் தரவுகளை வழங்க வேண்டும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. முக்கியமாக ஈலி முஸ்லிம் பிரதேசத்தில் வசிப்போர் கடவுச்சீட்டுகள் மற்றும் சில விசாக்களுக்கு விண்ணப்பிக்கும் போது இரத்த மாதிரிகள், கைரேகைகள் மற்றும் ஒளிப்பதிவுகளை வழங்க வேண்டும் என காவல்துறை தெரிவித்துள்ளது.
வங்கதேசத்தின் மேற்கு பகுதியில் 70 வயது இந்து பூசாரி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். ஜனைதா மாவட்டத்தில் உள்ள அவருடைய வீட்டிற்கு அருகில் இருக்கும் களனியில் அவரது உடல் தலை ஏறக்குறைய வெட்டுண்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டவை என வங்கதேச அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் சமீபமாக இஸ்லாமியவாத தீவிரவாதிகளால் நாடு முழுவதும் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், மதசார்பற்ற ஆர்வலர்கள் மற்றும் பிற சிறுபான்மையினர்கள் மீது நடத்தப்படும் தொடர் தாக்குதல்களின் ஒரு பகுதியாகும்.
நேபாளத்தின் தேசிய கீதத்திற்கு இசையமைத்த 78 வயதான அம்பர் குருங் இன்று காலமானார். அவரை நேபாளின் முக்கிய அரசியல்வாதிகள் பலர் அஞ்சலி செலுத்தினர். அம்பர் குருங் என்றுமே மறையாத ஒரு நட்சத்திரம் என்று பிரதமர் KP Sharma வர்ணித்துள்ளார். குருங் மிகவும் பிரபலமான பாடகர் மற்றும் இசையமைப்பாளர். அவர் நேபாளத்தின் தற்போதைய தேசிய கீதம் உட்பட 1000-க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியுள்ளார்.
அமெரிக்க தொழில் நிறுவனங்கள் சீனாவில் வரவேற்கப்படவில்லை என உணர்வதாக அமெரிக்க கருவூல செயலாளர் ஜாக் லியூவ் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் நடைபெறும் வருடாந்தர கலந்தாய்வின் வர்த்தக துணை நிகழ்வு ஒன்றில் லியூவ் இதனை தெரிவித்தார். அறிவுசார் சொத்துரிமையை பாதுகாக்கும் அதே வேளையில் சீனா தனது சட்டங்களை சீன மற்றும் வெளிநாட்டு வர்த்தகங்களுக்கிடையே சரிசமமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார்.
அதிகாரப்பூர்வமற்ற வங்கி பரிமாற்றங்கள் மூலம் தனது வங்கிக்கு 5.5 பில்லியன் டாலர்கள் இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் காணப்பட்டு தண்டிக்கப்பட்ட ஒரு பிரெஞ்சு வர்த்தகர் தன்னை நியாயமற்ற வகையில் பணி நீக்கம் செய்ததை எதிர்த்து தொடுத்த வழக்கில் வெற்றி பெற்றுள்ளார். ஜெரோம் கெர்வியல் என்பவர் வேலை பார்த்த நிறுவனமான ஜெனரல் சொசைட்டி 500,000 அமெரிக்க டாலர்களை அவருக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என தீர்ப்பாயம் தீர்ப்பளித்துள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். முதலாவதாக இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் காணாமல் போனோர் தொடர்பான சான்றிதழ்களை பெற்றுக் கொடுப்பதற்கான சட்ட மூலம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
காணாமல் போனோர் தொடர்பான சான்றிதழ்களை பெற்றுக் கொடுப்பதற்கான சட்ட மூலம் ஒன்றை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. காணாமல் போனோரின் உறவினர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை ஆராய்ந்த பின்னர் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1994 முதல் இதுவரை காணாமல் போனோர் தொடர்பான 65,000-க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான சட்ட வரைவுகளின் மூலம் காணாமல் போனோரின் பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வுகளை விளைவுகளை எதிர்பார்க்க முடியாதென்று காணாமல் போனோரின் உறவினர்களின் சங்கத்தின் தலைவர் சுந்தரம் மகேந்திரன் தெரிவித்தார்.
விசாரணைகள் செய்வதற்கும் அவர்கள் முன்னிற்பதாக கூறுகின்றார்கள். அதே சமயத்தில் இந்த காணாமல் போனோர் தொடர்பாக அல்லது இந்த கடல் பலவந்தமாக கடத்தப்பட்டவர்கள் தொடர்பாக அவர்கள் அதனுடைய உடன்பாடு உடையவர்கள், கடத்தப்படுவது கடத்துவதற்கும் காணாமல் போவதற்கும் உடன்பாடாக இருந்தவர்கள் தொடர்பாக அவர்களுக்கு தண்டனையோ அல்லது மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என கூறப்பட்டிருக்கின்றது. கடத்தப்பட்டு காணாமல் போனவர்கள் தொடர்பான அதற்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் ஒரு தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேண்டியவர்கள், சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட வேண்டியவர்கள்.
இந்த சட்டமூலத்தை காணாமல் போனோரின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்ள கூடிய வகையில் திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு எதிர்காலத்தில் போராட்டங்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் காணாமல் போனோரின் உறவினர்களின் சங்கத்தின் தலைவர் சுந்தரம் மகேந்திரன் மேலும் தெரிவித்தார்.
கேஸ் உதயகுமார் வழங்கிய குறிப்பது. இலங்கையில் மக்கள் நடமாட்டம் குறைவான பிரதேசங்களில் இராணுவ வெடிப்பொருட்கள் அடங்கிய களஞ்சியங்களை அமைப்பதற்கு அரசு கருதுவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இராணுவ வெடிப்பொருட்கள் அடங்கிய களஞ்சியங்களை மக்கள் நடமாட்டம் குறைவான பிரதேசங்களில் அமைப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றம் கூடிய போது கேள்வியொன்றை எழுப்பிய கூட்டு எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன, சாலாவ இராணுவ முகாமில் ஏற்பட்ட பாரிய வெடிப்பு சம்பந்தமாக இராணுவ தளபதி நாட்டு மக்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்க தவறியுள்ளதாக குற்றம் சாட்டினார்.
அமுதாபதித்துமா மே வேண வித்துவாத் கிசினு பிரகாஷே.
இந்த வெடிப்பு காரணமாக இராணுவ முகாமை அண்மித்த சுமார் 100 வீடுகள் வரை முற்றாக அழிந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அதே போன்று 1000 மேற்பட்ட வீடுகளின் சில பகுதிகள் சேதமடைந்துள்ளதாக அவர் கூறினார். இதற்கு பதில்களை வழங்கிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்த வெடிப்பு சம்பந்தமாக தற்போது பரந்த அளவிலான விசாரணையொன்று மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாகவே வெடிப்பு தொடர்பாக கருத்துக்களை தெரிவிக்க அரசாங்கம் தவிர்த்து வந்ததாக தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்கே விசாரணைகளின் பின்னர் இது குறித்து நாட்டு மக்களை தெளிவுபடுத்தப்படும் என்றும் அறிவித்தார். வெடிப்பு காரணமாக சேதமடைந்த வீடுகளை மீண்டும் கட்டிக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் பிரதமர் அறிவித்தார். இதன்படி தற்போது சேதமடைந்துள்ள வீடுகள் தொடர்பான தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மூடப்பட்டுள்ள கொழும்பு அவிசாவளை பிரதான வீதி நாளை தினம் மீண்டும் திறக்கப்படும் என்று இராணுவம் தனக்கு அறிவித்துள்ளதாகவும் பிரதமர் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்துக்கு அறிவித்தார். இந்த சம்பவத்தை பயன்படுத்தி இனவாதத்தை தூண்டுவதற்கு சிலர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டிய பிரதமர் விக்ரமசிங்கே இவ்வாறான செயல்களின் மூலம் அரசியல் லாபம் பெறுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் வேண்டுகோள் விடுத்தார்.
கேஎஸ் உதயகுமார். இலங்கையில் மத்திய சுகாதார அமைச்சகம் செய்யும் நிதி ஒதுக்கீடுகளில் தமிழ் சிங்கள பிரதேச வைத்தியசாலைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
மத்திய அரசினால் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீட்டில் தமிழ் சிங்கள பிரதேச வைத்தியசாலைகள் மாகாண சுகாதார அமைச்சினால் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாகாண சபை உறுப்பினர் இரா துரரட்னம் குற்றம் சாட்டுகின்றார்.
10,633 மில்லியன் நிதியில் 90% மேற்பட்ட நிதி முஸ்லிம் வைத்தியசாலைக்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுதான் நமக்கு உள்ள பிரச்சினை. நிதி ஒதுக்கீட்டை பொறுத்தவரையில் மொத்தமாக திருகோணமலை மாவட்டத்துக்கு 4,097 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் இதை ஒரு தமிழ் வைத்தியசாலையை ஒரு சிங்கள வைத்தியசாலைக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இதில் மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு 1% கூட ஒதுக்கப்படவில்லை. இந்த தெரிவில் தமிழ் சிங்கள வைத்தியசாலைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளது ஏற்புடையதல்ல. தமிழ் தேசிய கூட்டமைப்பு முஸ்லிம் காங்கிரஸ் 2 கட்சிகளும் கூட்டு சேர்ந்து கிழக்கு மாகாண சபையில் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒரு பக்க சார்பாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவது மாகாண சபையில் நல்லாட்சிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயல் திட்டமாக நான் கருதுகின்றேன். இந்த நிதி ஒதுக்கீட்டால் தமிழ் சமூகம் பாதிக்கப்படுமானால் நாங்கள் ஆளுங்கட்சியில் இருப்பதா எதிர்கட்சியில் இருப்பதா என்பதை பரிசீலனை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்கள் ஆளாகும்
என்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இரா துரரட்னம். இதுகுறித்து மாகாண சுகாதார அமைச்சின் அதிகாரிகளின் பதிலை பெற முயன்ற போதிலும் தொடர்புகள் கிடைக்கவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
உதயகுமார் வழங்கிய குறிப்பது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய கண்ணோட்டம் தொடர்கிறது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கை விசாரித்து வந்த உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. இது குறித்த செய்திகளுடன் நமது செய்தியாளர் முரளிதரன்.
இந்திய உச்சநீதிமன்றத்தில் நடந்து வந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் விசாரணைகள் முடிவடைந்ததை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய நான்கு பேரையும் கர்நாடக உயர்நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்ததை எதிர்த்து கர்நாடக அரசும் திமுக பொதுச்செயலாளர் அன்பழகனும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். இந்த வழக்கின் விசாரணை கடந்த பிப்ரவரி 23 துவங்கியது. கடந்த வாரம் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்தன. இந்த நிலையில் வழக்கில் சம்பந்தப்பட்ட 6 நிறுவனங்கள் தொடர்பான வாதங்கள் நடைபெற்று வந்தன. கர்நாடக அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் லூத்ரா ஆஜரானார். லெக்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட், மெடோ அக்ரோஃபார்ம்ஸ் லிமிடெட், ராமராஜ் அக்ரோமில்ஸ் உள்ளிட்ட 6 நிறுவனங்கள் வாங்கப்பட்டு அவற்றில் பெருந்தொகையான பணத்தை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முதலீடு செய்ததாக சித்தார்த் லூத்ரா வாதிட்டார். ஆனால் இந்த நிறுவனங்களின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹரின் பி ராவல் இதனை மறுத்தார். இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்வதற்கு கர்நாடக அரசிற்கு உரிமை உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினார். நிறுவனங்களின் தொடர்பான வாதங்கள் இன்று நிறைவடைந்ததை அடுத்து நீதிபதி பி சி கோஷ், அமிதவா ராய் ஆகியோர் அடங்கிய விடுமுறைக்கால அமர்வு இந்த வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது. மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரும் வரும் 10ஆம் தேதிக்குள் எழுத்து மூலமாக தங்கள் வாதங்களை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தற்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா 1991-96 காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு பொருந்தாத வகையில் 66.65 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை சேர்த்தார் என தொடரப்பட்ட வழக்கு கர்நாடக மாநிலத்தில் சிறப்பு நீதிமன்றம் ஒன்றில் விசாரிக்கப்பட்டு வந்தது. விசாரணையின் முடிவில் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய நான்கு பேருக்கும் 4 ஆண்டு கால சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து 2014 செப்டம்பரில் தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ஜெயலலிதா கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார். அந்த மேல்முறையீட்டில் ஜெயலலிதாவும் பிறரும் விடுவிக்கப்பட்டனர்.
முரளிதரன், வருகிற June 9 முதல் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் துவங்கும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. இது குறித்து சென்னை வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரனிடம் கேட்டேன்.
June 9 பருவமழை தொடங்கும்னு சொல்லியிருக்கீங்க. இதற்கு முன்னர் June 1 அதுக்கப்புறம் June 7 துவங்குறதா முன்னர் சொல்லப்பட்டது. இப்போ June 9 சொல்லப்பட்டது இறுதியானதா? ஆனா கேரளாவில் ஏற்கனவே பருவமழை துவங்கி விட்டதா சிலர் கூறுகிறார்களே, அது சரியா?
இது வந்து இந்திய வானிலை துறையின் தொடர்ந்து கண்காணித்து அதனுடைய அடிப்படையிலே அது தெரிவிக்கப்பட்டுள்ள விஷயங்கள் படி பருவமழைக்கான காரணிகள் என்று இருக்கின்ற காரணிகள் எல்லாம் முழுமையாக நிறைவு பெறாத நிலை இருக்கிறது. எனவே அதனால் அவற்றை நாம் பருவமழை என்று சொல்லாமல் இருக்கிறோம்.
இந்த பருவமழை காலம் எவ்வளவு நாட்கள் நீடிக்கும்? நாளை துவங்கிய
பொதுவாக June, July, August, September ஆகிய 4 மாதங்களும் தென்மேற்கு பருவமழை காலம் என்று கூறப்படும். இது வந்து கேலண்டர் அடிப்படையில் கூறுவது. ஆனால் முன் சில வருடங்களில் தாண்டியும் இருக்கும், செப்டம்பர் மாதம் தாண்டியும் பருவமழை இருக்கலாம், அது முன்பாக முடியும்.
இந்த ஆண்டுக்கான பருவமழை எந்த அளவு பெய்யும் அப்படின்னு கணிக்க வாய்ப்பு உள்ளதா?
இந்த ஆண்டுக்கான லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் என்று சொல்லக்கூடிய நீண்ட கால வானிலை இந்திய வானிலை துறையின்படி 106% முழுமையாக இந்திய அளவிற்கு தரப்பட்டுள்ளது. இயல்பையோட அதாவது 106% மழை பெய்வதற்கான பருவமழை, தென்மேற்கு பருவமழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பொதுவாக வடகிழக்கு பருவமழையில் சென்னை போன்ற கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பெய்யும். பெய்யக்கூடிய மழை எந்த அளவுக்கு எந்த மாவட்டங்களில் அதிக அளவு பெய்யும்?
இப்பொழுது வந்து வடகிழக்கு பருவமழை என்பது வந்து தமிழகத்தை பொறுத்தவரையில் மழை மறைவு பிரதேசமாக இருப்பது தென்மேற்கு பருவமழை காலம் ஆகும். வடகிழக்கு இந்த தென்மேற்கு பருவமழை காலங்களில் கேரளாவும் கர்நாடகம் ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களிலே ஓரளவுக்கு மழை இருக்கலாம். மற்றபடி அங்குமிங்குமாக கன்வெக்டிவ் ரெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய வெப்பச்சலனத்தினால் ஏற்படக்கூடிய இடி மழைக்கான வாய்ப்பு தான் உண்டு.
சென்னை போன்ற கடலோர மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது, அப்படித்தானே?
சென்னை மாவட்டங்களில் சென்ற கடலோர மாவட்டங்களிலும் இடி கோடை மழை என்று சொல்லக்கூடிய வெப்பச்சலனத்தினால் ஏற்படக்கூடிய மழைக்கான வாய்ப்பு உள்ளது.
சென்னை வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் அளித்த பேட்டியுடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்தியில்,
துருக்கியின் இஸ்தான்புல்லில் கலவர தடுப்பு காவலர்கள் சென்ற பேருந்து மீது நடத்தப்பட்ட வாகன வெடிகுண்டு தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், 36 பேர் காயமடைந்துள்ளனர். சீனாவின் வடக்கு பிராந்தியமான ஷின்ஜியாங்கின் குடியிருப்பு வாசிகள் பயண ஆவணங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது DNA மாதிரிகள் மற்றும் பிற உயிரியல் தரவுகளை வழங்க வேண்டுமென காவல்துறை தெரிவித்துள்ளது.
தலைப்புச் செய்தியில் கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.